الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين إلى آخر السورة صدق الله مولانا العظيم قال النبي عليه الصلاة والسلام في فاتحة الكتاب شفاء من كل داء أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வல்லோ நாள் உலக மாந்தர்களின் வெற்றிக்காக நிம்மதி சந்தோஷத்துக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்களின் தலைவராகிய எங்கள் தலைவர் சையீதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரை புயர்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத்து தாபிஈன்கள் இறுதி நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய அனைத்து முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் எல்லோரும் மீதும் அல்லாஹும் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துடன் சுன்னத்தான முறைகளை பேணியவர்களாக குளித்து சுத்தமாகி நறுமணம் பூசி தலைக்கு எண்ணெய் பூசியவர்களாக நேர காலத்துடன் அல்லாஹுவின் மாளிகையில் நல்ல விடயங்களை கேட்டு பயன்பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் அமர்ந்திருக்கும் மேலும் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அல்லாஹுக்காக இந்த பள்ளியில் எதற்காக இருக்கின்றே என்ற நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அந்த அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நோக்கி எந்த விடயங்களை செய்ய வேண்டும் என்பதாக அன்பு கட்டளிட்டிருக்கின்றாரோ அவற்றை செய்வதன் மூலமாக இந்த குறுகிய கால வாழ்க்கையிலும் மௌத்துக்கு பின்னால நீண்ட கால வாழ்க்கையிலும் நிம்மதியும் சந்தோஷமும் ராகத்தின் இருப்பதாக வாக்களித்திருக்கின்றாரோ அந்த அனைத்து விடயங்களையும் எல்லா சந்தர்ப்பங்களும் எடுத்து நடப்பதோடு எந்த விடயங்களை விட்டு அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் தடுத்திருக்கின்றாரோ செய்ய வேண்டாம் என்பதாக தடை கட்டளை விதித்திருக்கின்றாரோ அந்த அனைத்து விடயங்களை விட்டும் அந்த அல்லாஹுவை மாத்திரம் பயந்து தக்வாவோடு வாழும்படியாக ஆரம்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்கின்றேன். அல்லாஹின் நல்லடியார்களே, அன்றாடம் நாம் ஐவேளை தொழக்கூடியவர்கள் பொருளான தொழுகைகள் மாத்திரமல்ல ஏனைய சுண்ணத்தான தொழுகைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பழக்கம் உள்ளவர்கள். எனவே நாம் தொழக்கூடிய தொழுகையில் நாம் ஓதக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு ஓதல் தான் சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படாத தொழுகை அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே அந்த சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இதை ஒரு முதல் சூறாவாக மிகப்பெரிய ஒரு கண்ணியமான ஒரு சூறாவாக அல்லாஹ் ஆக்கி உம்முல் கிதாப் என்பதாக, அதாவது கிதாபுக்கே ஒரு தாயாக ஒரு மிகப்பெரிய முகவுரையாக முன்னுரையாக அல்லாஹுக்கு சுபஹான அமைத்திருக்கக்கூடிய இதுக்கு பல பேர்களை நபியவர்களால் அவர்களின் வாயால் சூட்டப்பட்ட மிக பெருமதியான சூறாவாக இருக்கக்கூடிய இந்த சூறா என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றது, அதில் என்ன விடயங்களை அல்லாஹுக்கு சுபஹானஹுவத்தாலா முன்வைத்திருக்கின்றான் என்ற விடயங்களை இன்றைய குத்துபாவிலே ஆராய்வு செய்யலாம் என்பதாக யோசிக்கின்றேன். நெல்லிமானவர்களே, ஆரம்பத்தில் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த சூராவுக்கு முன்பதாக பிஸ்மிலை சூட்டிருக்கின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதாக அந்த வாசகத்தை அந்த பிஸ்மில்லாவை ஓதித்தான் ஒரு மனிதன் அந்த சூராவை ஓதப்போகின்றான். சுலைமான்களின் கருத்துப்படிக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த ஆயத்து கூட அது சூரத்துல் ஃபாத்திஹாவில் உள்ளதுதான், அந்த ஏழு ஆயத்துக்கள் அதுவும் ஒன்றுதான் என்ற கருத்தும் இருக்கின்றது. பிறரிடத்திலே சிலைமாம்களிடத்திலே இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அது தனியான ஒரு ஆயத், அது சூரத்துல் ஃபாத்திஹாவை சார்ந்தது அல்ல என்ற கருத்தும் இருக்கின்றது. எது எப்படியானாலும் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த சூராவை ஆரம்பிக்கும் போது எந்த வார்த்தைகளை கொண்டு ஆரம்பித்திருக்கின்றான் என்பதை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா அவனுக்கு 99 திருநாமங்கள் அல் அஸ்மாஉல் ஹுஸ்னா என்பதாக சொல்லுகின்றோமே, 99 திருநாமங்களிலே அல்லாஹுடைய எல்லா சிபத்துகளையும் அல்லாஹுடைய எல்லா தன்மைகளையும் வர்ணிக்கக்கூடியவைகளாக இருந்தும் கூட அவற்றிலே அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த எல்லா விடயங்களை ஆரம்பிக்கும் போது நாங்கள் பாதிக்கக்கூடிய வார்த்தையாகிய வசனமாகிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதிலே அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற இரண்டு சிபத்துகளை தான் அல்லாஹ் இணைத்துக் கொண்டிருக்கின்றான். ஏன் அர் ரஹ்மான் கருணையாளன், அர் ரஹீம் அன்பாளன் என்ற பதத்தை தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா முன்வைத்திருக்கின்றான். அதில் கூட அல்லாஹ்வின் அன்பை, அல்லாஹ்வின் இரக்கத்தை, அல்லாஹ்வுடைய அருளை முன்வைத்து காட்டுகின்றான். அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், கருணை உள்ளவன். எங்கும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி ஜப்பார், பிஸ்மில்லாஹி கஹ்ஹார் என்பதாக அல்லாஹ் ஆரம்பிக்கவில்லை. அடக்கி ஆளக்கூடிய, யாவரையும் மிகைக்கக்கூடிய இப்படியான வார்த்தைகளை, வார்த்தை பிரயோகங்களை விடுத்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை அல்லாஹ் படிப்புட்டுகின்றான். அல்லாஹ் கருணையாளன், அன்பாளன், அன்பான வார்த்தைகளை கொண்டுதான் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹுடைய சிப்பத்தை உச்சரிக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய அந்த கருணையையும் அன்பையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற விதத்தில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற அந்த பதங்களை தான் பிரயோகித்திருக்கின்றான். இந்த ரஹ்மான் ரஹீமை கூட முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவாக விவரிக்கின்றார்கள். ரஹ்மான் என்ற வார்த்தையில் பாருங்கள், ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றது. ரஹீம் என்ற வார்த்தையில் நான்கு எழுத்துக்கள் இருக்கின்றன. இவைகளுக்கு கூட அவர்கள் கருத்திலே வித்தியாசம் இருக்கின்றது. ரெண்டுமே ரஹ்மத் என்ற அல்லாஹுவின் அருளை சுட்டிக்காட்டக்கூடியது என்றாலும் கூட அவற்றின் எழுத்துக்கள் கூடும் குறையும் போது கருத்து செறிவிலும் வித்தியாசம் இருக்கின்றது என்பதை தெளிவாக இமாம்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். ரஹ்மான் எனும் போது ஒரு சிலர் கூறுகின்றார்கள், மிகப்பெரிய நேமத்துக்களை கொண்டு, மிகப்பெரிய நேமத்துக்களை கொண்டு அருள் பாலிக்கக்கூடியவன். மிகப்பெரிய நேமத்துகள், மிகப்பெரிய நேமத்துகள் எனும் போது அது ஆகிறால் தான் கிடைக்கப் போகின்றது. உலகில் இருக்கக்கூடிய எந்த நேமத்துக்களாக இருந்தாலும் கூட ஒரு நாள் அறியக்கூடியது, ஒரு நாள் கைவிட்டு போகக்கூடியது. எந்த அளவு பெரிதாக இருந்தாலும் கூட அவைகள் ஒப்பீட்டு ரீதியாக மறுமையோடு பார்க்கும் போது அவை அனைத்தும் சின்னவைகளாக இருக்கின்றன. எனவே பெரும் பெரும் ஞானத்துக்கள் ஆசிராவிலே, எனவே ஆசிராவில் கருணையாளனாக இருக்கக்கூடியவன், பெரும் பெரும் ஞானத்துக்களை கொண்டு அருள் புரியக்கூடியவன் என்ற பதத்தை கொடுத்துள்ளார்கள். ரஹீம் என்னும் போது அதிலே நான்கு எழுத்துக்கள். எனவே உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஞானத்துக்கள் சின்னவைகள், சிறிய ஞானத்துக்களை கொண்டு உபகாரம் செய்யக்கூடியவன் என்பதாக அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுக்கின்றார்கள். இன்னொரு கருத்துப்படி கூறுகிறார்கள், ரஹ்மானு துன்யா வல் ஆஹிரா. அளவை காணத்தும் போது யார் யாருக்கெல்லாம் அதாவது கிருபை செய்கின்றாரோ அவர்களுடைய எண்ணிக்கை கவனித்து பார்க்கும் போது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா உலகில் எல்லோருக்கும் அன்பு காட்டுகின்றான். உலகிலே எல்லோருக்கும், அது முஸ்லிம்களாக இருக்கலாம், மூமின்களாக இருக்கலாம், காஃபிர்களாக இருக்கலாம், பாவிகளாக இருக்கலாம், எல்லோருக்கும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா கருணை காட்டிக் கொண்டிருக்கின்றான். எனவே ரஹ்மானு துன்யா உலகில் எல்லோருக்கும் ஒன்று போல் கருணை காட்டக்கூடியவன். எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும் போது இவர்கள் கூட ரஹீமுல் ஆஹிரா, ஆஹிராவிலே அன்பு காட்டக்கூடியவன் என்பதாக ரஹீமுக்கு விளக்கம் கூறுகின்றார்கள். ஏனென்றால் ஆஹிராவிலே மோமின்கள் மிக குறைவானவர்கள், காபிர்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது குறைவான எண்ணிக்கை உள்ளவர்கள். எனவே ஆஹிராவிலே கருணை காட்டக்கூடியவன் அதற்கு ரஹீம் என்ற பதத்தையும் சுட்டி காட்டுகின்றார்கள். இதை சொல்லவர்கள் என்றால் இந்த அளவுக்கு இமாம்கள் இந்த ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தையில் கூட ஒரு எழுத்து வித்தியாசமாக போதும் கூட அதனுடைய கருத்திலே, கருத்து செறிவிலே வித்தியாசம் இருப்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள். இப்படியான கருணை மிக்க அந்த அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் என்பதாகத்தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமிலே. அதனால் தான் சொல்கின்றோம், அளவற்ற அன்பாளன், நிகரில் அன்புடையவன் என்பதாக அல்லாஹ் மிகவும் கருணையுள்ளவன் என்ற வார்த்தையை பிரயோகிக்கின்றோம். அல்லாஹ்வின் அன்பும் அருளும் மிக விசாலமானது. குர்ஆனில் கூட அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன ரஹ்மத்தி வஸிஅத் குல்ல ஷை, என்னுடைய அருள் எல்லா பொருட்களையும் வியாபித்திருக்கின்றது. எல்லா பொருட்களையும் வியாபித்திருக்கின்றது அல்லாஹ்வின் கருணை. அவப்படி அன்பாளன் ஒரு ஹதீஸை குதிசில் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான், யா பனா ஆதம் இன்னக மா தஊதனி வ ரஜௌதனி ரஃபர்து லக லமா கான மின்க, அடியாரே நீ என்னை அழைத்து என்னிடம் ஆதரவு வைக்கும் காலமெல்லாம் நான் உன்னை மன்னித்துக் கொண்டே இருப்பேன். உனக்கு முன்னால் நடந்த அனைத்து தவறுகளையும் மன்னித்து விடுவேன். இது யாராவது சொல்லுவார்களா, யாராவது விட்டுக் கொடுப்பார்களா? இல்லை, படைத்த அல்லாஹ் அந்த ரஹ்மான், அந்த ரஹீம் மாத்திரம்தான் அவருடைய அன்பையும் அவருடைய கருணையும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றான். இப்படியாக ஆரம்பித்த நாங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய, போஷிக்கக்கூடிய, வளர்க்கக்கூடிய மகத்தான அந்த அல்லாஹுக்கு தான் எல்லா புகழும் சொந்தம் என்பதாக கூறுகின்றோம். அல்ஹம்து என்று சொல்லும் போது இதை கூட நான்கு வகையாக பிரித்து கூறுகின்றார்கள். ஹம்து கதீமின் லி கதீம், படைத்த அல்லாஹ் தன்னையே புகழ்ந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் நூறு சமாவாசி வளர் வளர்ந்து கொண்டான். அல்லாஹ் தான் வானங்கள் பூமிகளுக்கு பிரகாசம் அவனேதான். அல்லாஹ்வுக்கு தான் வானங்கள் பூமியுடைய ஆட்சி சொந்தம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான். எல்லா வஸ்துக்களுக்கும் அவன் தான் பொறுப்பார் என்பதாக கூறுகின்றான். எல்லாற்றையும் கொடுத்தவன் தான் என்பதாக கூறுகின்றான். தன்னைத்தானே அல்லாஹ் புகழ்ந்து கொண்டிருக்கின்றான். இந்த புகழுக்கு சொந்த காரணம் அல்லாஹ் தான். அதே போன்று இந்த அல்லாஹ் படைக்கப்பட்ட மஹ்லூக்கை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றான். பல இடங்களிலே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவ்வாறு புகழ்கின்றான், இன்னக லஅலா குலுக்கின் அஸீம், நபியே நீங்க மகத்தான நல்ல குணத்தோடு இருக்கிறீங்க. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக சொல்லிவிட்டு அவர்களுடன் இருக்கக்கூடிய எப்படி இருப்பார்கள், அவர்களுக்கு மத்தியில் அன்பாக பண்பாக இருப்பார்கள் என்ற பல நல்ல தன்மைகளை பற்றி புகழ்ந்து கூறுகின்றான். இப்படியான புகழ்களும் அது அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அதே போன்று படைக்கப்பட்ட படைப்பினங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹான் குத்தூஸுன் ரப்புனா வரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹ் என்பதாகலாம் பல வார்த்தைகளை கொண்டு அல்லாஹை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த புகழுக்கு சொந்த காரணம் அல்லாஹ் தான். அதேபோன்று ஹம்து ஹாதிஸின் ஜஹாதிஸ், படைக்கப்பட்ட படைப்பினங்கள் படைக்கப்பட்ட இன்னொரு படைப்பை புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாருங்க அவருடைய அறிவு எப்படி, அவர் இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாரே, அவருடைய சாதனை என்ன, அவருடைய திறமை என்ன என்றெல்லாம் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த புகழுக்கு சொந்த காரணம் அல்லாஹ் தான். எல்லா வகையான புகழ்களும் அல்லாஹுக்கு தான். இந்த வாசகத்தை தான் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ விளங்கியோ விளங்காமலோ தக்பீர் கட்டுகின்றோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதாக கிளிப்பிள்ளை பாடம் சொல்வது போல் சொல்லிவிட்டு போகின்றோம். இவ்வளவு பெரிய ஆழமான கருத்தை தான், ஆழமான புகழைத்தான் நாங்கள் நாளாந்தம் அல்லாஹ் அந்த வார்த்தைகளை கொண்டு புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் விரும்புகின்றான், அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். எப்போது மனிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றாக சொல்கின்றாரோ அல்லாஹ் சொல்கின்றான், என்னை என்னுடைய அடியான் ஹமிதனி அபுதி, என்னை என்னுடைய அடியான் புகழ்ந்து விட்டான், என்னை துணித்து விட்டான் என்பதாக பாராட்டுகின்றான். ரப்பில் ஆலமீன் எப்படியான அல்லாஹ் என்றால், அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். அகிலத்து அகிலங்கள் சொல்லும்போது இமாம் ராஜி ரஹமகுல்லா அவர்கள் சுமாராக 700-800 வருடங்களுக்கு முன்பதாகவே அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள், 40,000 அகிலங்கள் இருக்கின்றன என்பதால் இருக்கின்றார்கள். இன்று கண்டுபிடித்து சொல்கிறார்கள் கணக்கே கிடையாது என்பதாக. இன்னொரு இமாம் அவர்கள் கூறுகிறார்கள் 80,000 அகிலங்களை எல்லாம் படைத்திருக்கின்றான் என்பதாக கூறியிருக்கின்றார்கள். சுமார் 700-800 வருடங்கள் தொழில்நுட்பம் அதாவது கிடைப்பதற்கு முன்னால் உள்ள காலத்தில் கூட, அறிவியல் வருவதற்கு முன்னால் உள்ள காலத்தில் கூட அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். இன்றை கூறுகின்றார்கள் அதற்கு எல்லையே கிடையாது. அவ்வளோ பிரமாண்டமான பிரபஞ்சத்தை படைப்பினங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் ரப். ரப் என்றால் ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய நலவுகளை கவனித்து, அதனுடைய அமைப்புகளை கவனித்து, கட்டம் கட்டமாக வளர்த்து, அதை நிரப்பமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும் வரைக்கும் வளர்க்கக்கூடியவனுக்கு பேர்தான் ரப். ஒவ்வொரு பொருளையும் அவனுடைய நிலைமைகளை, அவனுடைய ஏதமான காரணிகளை எல்லாம் கவனித்து, கட்டம் கட்டமாக வளர்த்து, அதை நிரப்பமான நிலைமைக்கு வரும் வரைக்கும் வளர்க்கக்கூடிய ஆற்றலும் திறமையுள்ளதன் ரப்பு. அது வேறு யாருக்கு இருக்கின்றது இந்த பண்பு? அந்த அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது. அல்லாஹ்வை ரப் என்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதே கேள்விக்கு நாங்கள் கபரிலும் பதில் கொடுக்க வேண்டும், மர் ரப்புக, உன்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கதாக இருந்தவன் யார் என்பதாக கேட்கும் போது, அங்கு பதில் சொல்வதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கும் படைத்து தருகிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பித்து அல்லாஹ் தான் ரப்பு, ரப்பி அல்லாஹ் என்ற வார விஷயத்தை அல்லாஹ் ஆரம்பமாகவே கற்றுத் தருகின்றான். அவன் படைத்தவன் மட்டுமல்ல, கைவிடவில்லை, படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான், போஷித்துக் கொண்டிருக்கின்றான், வளர்த்துக் கொண்டிருக்கின்றான், அனைத்து திறமைகளையும் ஆற்றல்களையும் தந்து கொண்டிருக்கின்றான். எனவே இவ்வளவு பெரிய ஆற்றலும் திறமையும் உள்ள ஒருவனைத்தான் நாம் தெரியுமான் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் அருளாளன் அன்பாளன். முன்னால் சொன்ன அதே விளக்கத்தின் பிரகாரம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா மிகப்பெரிய கருணையாளனாக கிருபையாளனாக இருக்கின்றான். மட்டுமல்ல மாலிகி யௌமித்தீன், கூலி கொடுக்கப்படக்கூடிய நாளின் அதிபதி அவன் தான். கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள் இன்றல்ல, இன்றைக்கு பேர் தாருல் அமல். துனியாவுக்கு சொல்வார்கள் தாருல் அமல், அமல்கள் செய்யக்கூடிய உலகம், அது அமல் செய்யக்கூடிய வீடாக இருக்கின்றது. கியாம நாளை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள் தாருல் ஜஸா, அங்க கூலி கொடுக்கப்படக்கூடிய இடம், அங்கு அமல் கிடையாது. எனவே அமல் செய்வதற்குரிய உலகம் இது, அதற்கான கூலியை பெற வேண்டியது மறுமையில் தான். அந்த கியாமத் நாளிலே நீதமாக நீதி வழங்கக்கூடிய ஒருவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அவன் தான் அன்றைய தினத்தில் பொறுப்பாக இருப்பான். வேறு யாருக்கும் அங்கு தலையிட முடியாது, வேறு யாருக்கும் இந்த ரைட்ஸோ உரிமைகளோ கிடையாது. அவன் மாத்திரம்தான் இருக்க போகின்றான். எல்லாரும் மௌத்தானுக்கு பின்னால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆகிராவுல எல்லோரையும், அதாவது மரணத்துக்கு பின்னால் தனியாக அல்லாஹுக்கு இருக்கும் போது அவரோட கேள்வி எழுப்புவான், லினன் இல் முல்குல் யௌம், எல்லா படைப்புகளும் மௌத்தாகிவிட்டன, அடுத்த கியாமத் தான் ஏற்பட போகின்றது. இன்றைய தினம் ஆட்சி யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? பதில் கூறுவதற்கு கூட யாரும் இல்லை, யாரும் பதில் கொடுக்க முடியாது, ரிப்ளை பண்ற ஆட்கள் இல்ல. அல்லாஹ்வே கூறுவான், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கியாளக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு தான் ஆட்சி சொந்தம், வேறு யாருக்கும் கிடையாது என்பதாக அல்லாஹ்வே பதில் கொடுப்பான். அப்படியான ஒரு நாளை நானும் நீங்களும் முன்னோக்க வேண்டியிருக்கின்றது. அந்த தினம் இருக்கின்றது சாதாரண தினம் அல்ல, தி யௌமின், அந்த நாள் குறிப்பிடப்படுகின்றது. அந்த நாள் எவ்வளவு கண்ணமாண்டால் கால்சிசனா, ஆயிரம் வருடங்களை போன்றிருக்கும். ஆயிரம் வருடங்கள் ஒரு நாளாக கருதப்படும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டமான ஒரு நாள். குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது, இன்னொரு ஆயத்தில் சொல்றது அன்றைய தினம், அதாவது 50,000 வருடங்கள் போன்றிருக்கும் ஒரு நாள் கழிவது. 50,000 வருடங்கள் கழிவது போன்று ஒரு நாளுக்கு பின்னால் எவ்வளவு விசாலமான ஒரு நாள். அன்றைய தினத்துலதான் ஒரு மனிதன் அசைய முடியாது, வைத்த லா தஸாலு கதமாபுதீன், வைத்த இடத்தை விட்டு தன்னுடைய பாதங்கள் அசைய முடியாது, இருந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கும். எதுவரைக்கும் ஹத்தா யுஸ்அலன் அர்பாயின், நான்கு விடயங்களை பற்றி கேள்வி கேட்கப்பட்டு பதில் கொடுக்கப்படாத வரையில் அசைய முடியாது. சாதாரண விடயம் அல்ல, லேசான விடயம் அல்ல. அன் உம்ரிஹி ஃபீம அத்னாஹு, வாழ்க்கையை எவ்வாறு செலவழித்தாய், கழித்தாய், எப்படி வீணாக்கினாய், பதில் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பிறந்தது முதல் மௌத்தாகும் வரைக்கும் என்ன காரியங்கள் ஆக்கினோமோ எல்லாத்தையும் அங்கு அல்லாஹுக்கு முன்னால் முன்வைக்கத்தான் வேண்டும். எல்லாம் பதியப்பட்டிருக்கும், எதுவுமே மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. இன்று கூட இந்த விஞ்ஞான யுகத்திலே நாங்கள் எத்தனை அலட்சியமான காரியங்களை பார்க்கின்றோம். வேகமாக ஒரு வாகனத்தை ஓட்டிச் செல்கின்றார், யாருமே பார்க்கல, சந்தோஷமாக போகின்றார். மாத முடிவிலே லைசன்ஸ் ரினுவல் பண்ண போகும் போது, புதுப்பிக்க போகும் போது அங்க எல்லாம் இருந்திருக்குது. நீங்க இங்க தேவையில்லாத ஓவர் டேக் பண்ணிக்கிறீங்க, அவட ஹை ஸ்பீட் போயிருக்கிறீங்க, எல்லாம் மார்க் பண்ணப்பட்டு நேரம் குறிக்கப்பட்டு, நாள் குறிக்கப்பட்டு, மாதம் குறிக்கப்பட்டு, எந்த இடத்துல நடந்தது என்றெல்லாம் ரெக்கார்டுகளோடு வருகிறது. இதெல்லாம் இந்த சாதாரண தலைவர்களால் செய்ய முடியுமாக இருந்தால் படைத்த அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு புகழுக்குரியவன், அவனுடைய கணக்கில் எதுவும் தப்ப மாட்டாது, ஒன்றையும் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அப்படியான ஒரு தினம் எனக்கும் இருக்கின்றது, உங்களுக்கும் இருக்கின்றது. இரண்டாவது கேள்வி, உங்களோட வாலிபத்தை வாழ்கழித்தீர்கள், வாலிபம் 12 வயது 15 வயது ஆகுது, இதுக்கு பின்னால் இருந்து 35-40 வயதுகள் வரையும் வரைக்கும் என்ன காரியங்களில் நீங்கள் செலவிட்டீர்கள்? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தீர்களா, அல்லாஹ்வை கோபப்படுத்தீர்களா, அல்லாஹ் நன்மை பெற்றீர்களா, அல்லாஹின் கோபத்தை பெற்றீர்களா, இதுக்கான என்ன விஷயங்கள் செய்தீர்கள் என்பதாக விசேஷமான ஒரு கேள்வி இருக்கின்றது. அதுக்கு நானும் நீங்களும் தயாராகத்தான் வேண்டும். அதில் கொடுக்காது அசைய முடியாது. அங்கே யாருக்காவது பொத்தி வச்சுட்டு போகலாம், மறைச்சி கொடுக்கலாம், ஹெல்மெட் உள்ள போட்டு கொடுக்கலாம், இந்த கூத்தெல்லாம் நடக்க மாட்டாது. என்ன செய்வோம்? ஹெல்மெட் உள்ள போட்டு போங்கன்னு, லேண்டில் போட்டு போங்குவான், சீடு கதை போட்டு போங்குவான், எல்லாம் செய்யலாம் நீங்க. ஆனால் அந்த கூத்தெல்லாம் அங்க நடக்க மாட்டாது, நினைக்கவும் முடியாது, யாரும் நினைக்க போறதும் இல்ல, நடக்க போறதும் இல்ல. மூன்றாவது கேள்வி அவனுடைய அறிவை பற்றி கேட்கப்பட போகின்றது. அறிவு, அந்த அறிவு மூலமாக சட்டணி மூலமாக என்ன அமல் செய்தார் என்பதுதான் கேள்வி அங்க. மாதா அமில் தபிஹி, கற்றது எவ்வளவு என்ற கேள்வி அல்ல, கான்பிடி அல்ல, எவ்வளவு படிச்சீங்க, எத்தனை 1000 புக்ஸ் வாசிச்சீங்க, எவ்வளவு நுழைய அடைஞ்சிருந்தீங்க, இது கேள்வி அல்ல. எவ்வளவு படிச்சீங்களோ அதுல என்ன அமல் செஞ்சீங்க, அதுல எவ்வளவு தூரம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தீங்கதான் கேள்வி. படித்தலாம் பிரச்சனை இல்ல, படித்ததன் பிரகாரம் அமல் செய்யாவிட்டால் அதுக்கு பதில் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். சில சொல்லுவாங்க, எனக்கு அது தெரியும், இது தெரியும், எல்லாமே தெரியும், வாழ்க்கையில பார்த்தா ஒன்றும் இல்ல, எல்லாம் தெரிஞ்சு வைத்திருக்கின்றாரு, சும்மா சொல்வதாக இருந்தால் குர்ஆன் சொல்லக்கூடிய உதாரணம், அதாவது கமத்தலி ஹினாரின் யஹ்மிலு அஸ்பாரா, அதாவது நகலும் அவருக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் கழுதை சுமந்து செல்லக்கூடிய கிதாபுகள் போல, ஒரு கழுதைக்கு மேல நிறைய கிதாபுகள் ஏற்றிக்கிட்டு நிறைய கிதாபும், யாராவது பார்த்து இந்த கழுதை பெரிய ஒரு அறிவாளி யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது சுமந்து போகுது, அதுக்கே பெரிய என்ன சொல்லி போகுது. படிச்சு வச்சிருக்கின்றோம், அமர்ச்சியாவிட்டால் குர்ஆன் சொல்லக்கூடிய உதாரணம், அதாவது கழுதை சுமந்த புத்தகங்கள் ஏடுகள் போல என்பதாக உதாரணம் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கின்றான். எனவே என்னை படித்தோமோ அதன்பிராம் என்ன அமர்ச்சியோ என்பதை பற்றி அல்லாஹ் பதில் கொடுத்துதான் ஆக வேண்டும். நான்காவதாக மாளிகை, அந்த பணத்தை பற்றி கேட்கப்படும், பணத்திலே என்ன அமல் செய்தாய், என்ன எங்கிருந்து சம்பாதித்தாய், எங்க செலவழித்தாய், ரெண்டுக்கும் பதில் கொடுக்கத்தான். சம்பாதித்த முறையும் ஹலாலாக இருக்க வேண்டும், செலவழித்த முறையும் ஹலாலாக இருக்க வேண்டும். சம்பாதிக்கிறது லேசி, ஆனால் ஹலாலாக சம்பாதிக்கிறது கஷ்டம். முறையாக சம்பாதிக்கிறது கஷ்டம், செலவழிக்கிறது லேசி, முறையாக செலவழிக்கிறது கஷ்டம். முறையான செலவீட்டை தான் நல்லா எதிர்பார்க்கின்றான், முறையான சம்பாத்தியத்தை நல்லா எதிர்பார்க்கின்றான். இல்லாவிட்டால் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மாற்றப் போகின்றோம். ஏதான் சூட்டகமாக அல்ல அந்த ஆயத்திலே குறிப்பிடும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்கு பின்னால மாலிக்கு யௌமிதீன் என்பதாக சொல்கின்றோமே, அந்த கியாமத் நாளின் அதிபதி அல்லாஹ், அப்படியான அல்லாஹுக்கு முன்னால் நாங்கள் ஒரு நிக்க வேண்டியிருக்கின்றது. இதெல்லாம் அல்லாஹ் கேட்கப் போகின்றான். இதெல்லாம் ஒரு வகையில அல்லாஹை புகழ்கின்றோம். அல்லாஹ் யார் என்ற உண்மை, அல்லாஹை உள்ளத்தால் புகழக்கூடிய வாசகங்களை அல்லாஹ் படித்து தருகின்றான். அதுக்கு பின்னால இயாக நஅபுது வஇயாக நஸ்தயீன், யா அல்லாஹ் உன்னை தான் வணங்குறது, உன்னை தவிர வேற யாரையும் வணங்குறதில்லை, இபாதத்துக்கு தகுதியான நீ மாத்திரம்தான், உன்னைத்தான் வணங்குகின்றேன், நாங்கள் வணங்குகின்றோம் என்பதாக ஏற்றுக்கொள்கின்றோம் சொல்கின்றோம். அப்படி அர்த்தம் என்ன, நீ வணங்கப்பட தகுதியானவன், உன்னுடைய புகழை பார்க்கும் போது வேறு யாரும் புகழப்பட தகுதியானவர்கள் அல்ல, வணங்கப்பட தகுதியானவர்கள் அல்ல, எனவே நாம் உன்னை மாத்திரம்தான் வணங்குகின்றோம் என்பதாக அதிலும் அல்லாஹின் ஒரு புகழைத்தான் நாங்கள் முன்வைக்கின்றோம் சொல்லிப்போட்டும். யா அல்லாஹ் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம், வேறு யாருக்கும் உதவி தேடுறதில்லை, உதவி கேட்கிறா வேறு யாருக்கும் கேட்கிறாது, உதவி செய்வதற்கு தகுதியான நீ மாத்திரம்தான், ஏன் வணங்கப்பட தகுதியானவனாக நீ இருக்கின்றா என்றால் உதவி செய்வதற்கும் தகுதியான நீ தான். அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம், அதாவது இலா வணங்கப்படும் தகுதியான் யார் என்றால் எது அந்த அல்லாஹ் எல்லா விடயங்களிலும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும், நாங்கள் ரகசியமா பேசினாலும் அதுவும் கேட்கக்கூடிய தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும், நாங்கள் கண்ணால ஜாடை செய்தாலும் அதையும் விளங்கக்கூடிய தகுதியுள்ளவனாக இருக்க வேண்டும், எம்முடைய உள்ளத்திலேயோ ஊசலாடினால் கூட அதையும் விளங்கிற்கு தகுதியானவனாக இருக்க வேண்டும் வணங்கப்படக்கூடியவன். நாம் திடீர்னு சஞ்சலப்பட்டிருக்கின்றோம், மக்களுக்கு சொல்லிக்கொள்ள முடியாது, யாருக்கும் சாட்டிக்கொள்ள முடியாது, கௌரவமாக இருந்த நாங்கள் உள்ளத்தால் அழுகின்றோம், இந்த அழுகையும் அவனுக்கு விளங்கக்கூடிய தகுதிகளாக இருக்க வேண்டும் வணங்கப்படக்கூடியவன், உதவி கேட்டுக்கொள்ளக்கூடியவன் அப்படியாகத்தான் இருக்க வேண்டும். எனவேதான் வணங்கப்பட தகுதியான அல்லாஹ்விடத்திலே நீதான் உதவி செய்யும் தகுதியானவன், நாம் உங்களிடமே உதவி தேடுகின்றோம் என்பதாக முன்வைக்கின்றோம். எனவே துஆவுடைய ஒரு மெத்தடையும் அல்லாஹ் படித்தாரான், துவா செய்கிற முறை எப்படி, முதலாவது அல்லாஹை புகழ வேண்டும், அல்லாஹ்வுடைய சக்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவன் உதவி செய்ய தகுதியான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவன் கபூல் செய்வான் என்ற உண்மையான யதார்த்த நிலையை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பின்புதான் துவாவுக்கு வர வேண்டும். அப்ப எங்களுக்கு யாருல பெரிய தேவை என்ன, உடனே உதவி தேடுவோம், ஆகப்பெரிய தேவை என்ன, அதையும் எல்லாம் படித்தாரா என்ன, நேரான பாதையை காட்டுது, ஆகப்பெரிய தேவைதான், வழிய சரியாக காட்டுது, நாங்க போகக்கூடிய பாதையை சரியாக காட்டி தந்துடு, நாங்க போறதெல்லாம் சரியல்ல, வழி பிரதானமானது, வழி சரியாக இருந்தால் இருட்டிலும் போகலாம், வெளிச்சத்திலும் போகலாம், யாரையும் கூட்டிக் கொண்டும் போகலாம், யாரும் துணை இல்லாமலும் போயிடலாம், வழி சரியாக இருக்குது, தெளிவாக இருக்குது என்றால், எனவே எங்களுக்கு நேரான பாதையை எங்களுக்கு காட்டி தந்துடுவாயாக, நேரான பாதையில் எங்களை நடாத்துவாயாக என்பதாக கெஞ்சுகின்றோம். சொல்லக்கூடிய நாங்க ஒவ்வொரு நாளும் 17 ரக்கத்தில் கட்டாயமாக அந்த 17 ரக்கத்தில் மல்லாட கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஹிதாயத்தில் என்ன, ஹிதாயத்தில் என்ன, மூன்று வகையான ஹிதாயத்தில் இருக்குது, சரி அதை பற்றி பேசுவதற்கு நேரம் போதாது என்றால், ஹிதாயத் என்றால் நூறுன் யக்ரிபுல்லாஹு ஃபீ கல்பி அருதின். ஹிதாயத் என்பது அல்லாஹ் ஒரு அடியானின் உள்ளத்திலே போடக்கூடிய பிரகாசம். ஒரு அடியானின் உள்ளத்தில் கிடைக்கும் பிரகாசம் தான் ஹிதாயத். சஹாபாக்கள் சும்முள்ள கேட்டாங்க, யார சூழல்லா ஹல்லஹுமின் அமாரா, உள்ளத்தில் பிரகாசம் வந்தால் ஏதாவது அடையாளம் இருக்கணுமே, எப்படி தெரிஞ்சு கொள்வது? பாருங்க, சஹாபாக்கள் சாதாரணாக்கள் இல்ல, ஏதாவது டவுட் இருந்தால் உடனே கிளியர் பண்ணக்கூடியவங்க, உடனே அதுக்கான விளக்கத்தை கேட்டுக்கொள்வாங்க. சொன்னாங்க இருக்குது மூன்று அடையாளங்களை சொன்னார்கள். ஏமாற்றக்கூடிய இந்த உலகத்தை விட்டும் அவர் ஒதுங்கிக் கொள்வார். உள்ளத்திலே ஈமான் ஹிதாயத் கிடைத்து விட்டால், ஹிதாயத்தின் ஒளி வந்து விட்டால், அவருடைய முதலாவது தன்மை உலகப்பற்று அப்படியே உள்ளத்தை விட்டு நீங்கிவிடும், உலகத்தை விட்டு ஒதுங்கி விடுவாரே. சஹாபாக்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்தார்கள். உஸ்மானிய கனி என்பதாக சொல்கின்றோம், உஸ்மானிய கனி அப்துல் ரஹ்மான் அவுப்ரான சொல்கின்றோம், பெரும் பெரும் பணக்காரர்கள், பெரிய கோடிபதிகள், பெரிய கோடீஸ்வரர்கள். ஆனால் ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக இழக்கவும் தயார். அந்த அளவுக்கு கல்விலே அதனுடைய பாரம் கிடையாது, அதனுடைய பெருமதி கிடையாது, மதிப்பு கிடையாது, அனைத்தையும் இழந்தார்கள். ஒரு விருத்தம் அப்துல் ரஹ்மான் அவுப்ரான நினைக்கின்றேன், அதாவது உஸ்மான் அப்துல் ரஹ்மான் அவுப்ரான் அல்லாஹ் அன்பவர்கள் நபிகள் கூறுகின்றார்கள், அப்துல் ரஹ்மான் உங்களை சுருக்கத்துல தவண்டு தவண்டு என்கிறார்கள் பாக்குறேன், உள்ளுக்கு வாரத்தை பாக்குறேன். என்ன காரணம்? அவர் கேள்வி கணக்கு கொடுத்துட்டு வாரத்துக்கு இல்லையே. அப்ப என்ன சொல்லி அவர் சொல்லலாம், என்ன சபகாசி இங்க 700 ஒட்டகங்களுக்கு சாமான், 700 வரைக்கும் சாமான் வந்து, 700 வரைக்கும் சாமான் வந்திருக்குது, உடனடியாக அல்லாருடைய பாதையிலே சபகாசிக்கிறார்கள். 700 ஒட்டகம் என்றா 700 வரைக்கும் சாமான் எல்லாத்தையும் அல்லாருடைய பாதையிலே கொடுத்தார்கள். இந்த அளவுக்கு கல்வி எந்த அளவுக்கும் துனியா கொத்திக்கொள்ளல, ஒட்டிக்கொள்ளல. இப்படியான ஒரு தன்மை காணப்படும் யாருக்கு என்றால், உள்ளத்திலே ஈமான் கிடைத்தவர்களுக்கு, ஹிதாயத் என்ற பிரகாசம் கிடைத்தவர்களுக்கு. இரண்டாவது அடையாளம் சொன்னார்கள், நிரந்தரமாக போகக்கூடிய அந்த ஆஹிராவுடைய வீட்டின் பக்கம் உள்ளம் சாய்ந்தே இருக்கும். எங்களுக்கு சொந்தமாக ஒரு காணி, அதோடு வீடு அழகாக கட்டியிருக்கின்றோம் என்றால், எங்களுக்கு சொந்தமான வீடு என்றால், நாங்க எங்கதான் போனாலும் எங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? எப்படியாவது வீட்டுக்கு வந்து சேரணும், வீட்டுக்கு வர வேண்டும் என்ற உணர்வோடு இருப்போம். அது பொதுவான நியதி. அசில்ல நானும் நீங்களும் எங்களோட அப்பா உள்ளம் துடித்துக் கொடுக்கணும், தொடர்ச்சியாக்க வேண்டிய அந்த வீட்டுக்கு போகணுமே என்ற அவா, ஒரு எண்ணம், ஒரு எண்ணக்கரு உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருப்பது தேவை. இது யாருக்கு தெரியும்? இது மோமின்களுக்கு தெரியும், ஹிதாயத் பெற்றவர்களுக்கு தெரியும். இந்த உண்மை உள்ளத்திலே பிரகாசம் வந்தால் அது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும். இது அந்த உள்ளத்திலே ஹிதாயத் கிடைக்கிற இரண்டாவது அடையாளமாக இருக்கின்றது. மூன்றாவது சொன்னார்கள், கபிலல் மவுத், மவுத்துக்கு முன்பதாக மவுத்துக்கான தயாரிப்பு செய்யக்கூடிய தன்மை அவர்களே காணப்படும். சொல்றாரு, நான் அமெரிக்காவுக்கு போக போறேன், லண்டன் போக போறேன், ஆனா கையை கட்டு சும்மா இருக்கிறாரு, தேவையான எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்ல, விசாவுக்கு ட்ரை பண்றாரு இல்ல, பாஸ்போர்ட் கூட எடுத்து இல்ல, தேவையான அந்த செலவுக்கான எந்த இதுவும் கிடையாது, பேங்க்ல டிபாசிட் இல்ல, ஒன்றும் இல்ல, போறேன்றாரு. இவரை பார்த்து யாராவது ஒரு புத்திசாலி சொல்லுவோமா? அவருக்கு தலை சரியில்லையான்னு எல்லாரும் கேட்போம். போறாண்டா என்ன ஏற்பாடு இருக்குது, என்ன முயற்சி செஞ்சீங்க? ஒன்றும் இல்ல, இவர் சும்மா போக போறாரு, நடக்குமா? சின்ன புள்ள கூட அவளுக்கு தலையிலேதான் ஈக்கான்னு கேட்பாங்க. இது மாதிரி ஒரு கதை தான் எங்களுக்கு சொல்றோம். நாங்க உள்ளத்துல ஆகராட சிந்தி நீக்கின்றோம், மௌத்த பத்தி தெரியுமன்றோம், மௌத்துல வாழ்க்கை உண்மைன்றோம், அதே செய்றீங்க இல்ல. அப்ப இதை பார்த்தும் நாங்களே எங்களுக்குள்ள விளங்கிக் கொள்ளலாம், நாங்க ஒரு வகையான ஒரு விளையாட்டு, ஒரு வாய்ப்பேச்சாக சில விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கோம். எப்படி அவர் யூகே போறேன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார், அது மாதிரி வாய் உலகிக் கொண்டிருக்கின்றோம். நன்றியமானவர்களே, நல்லா சிந்திச்சு பாருங்க. மௌத்துக்கு பின்னால வாழ்க்கைக்கான சிந்தனை உள்ளவர்கள் மௌத்துக்கான தயாரிப்பை செய்துதான் ஆக வேண்டும். அது வாழ்க்கையில பார்க்கலாம். தொழுகையில பேணுதல், பக்குவம், இபாதத்துல இன்பம், கவலையான செய்திகள், பரவலான தொழுகையில கூட இன்பம் இல்லையே. சுண்ணத்தான நபிதான உத்தரவும் நாங்க எதுக்கெல்லாம் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறோம். தொப்பி போடணுமா, விரல ஆட்டணுமா, அதோ தேவையில்லாம சண்டை பிடிக்கும், பிரச்சனை இல்ல. குறைஞ்சது பரவலான தொழுகைய சந்தோஷமாக ஜமாத்தோட தொழுகிறதுக்கு இன்னும் ஆசை வருகிறது இல்லையே. தொழுகையில பக்குவம் பேணல் இல்லாமல் எப்படி நாங்கள் அல்லாஹ் சந்திக்கப்படுவோம் நாங்க? அதுலதானே எல்லா கட்டங்களும் ரப்பி அல்லா, எங்க ரப்பு அல்லா, சுபான் ரப்பி அல் ஆலா, சுபான் ரப்பி அல் அலீம், ரப்பு சொல்லி எல்லாத்துலயும் ரப்பு 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 என்ற பயிற்சி பெறக்கூடிய அதிலே எந்த முயற்சியும் இல்லாமல் இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அப்ப இபாதத்துகள்ல இன்பம் இருப்பது உள்ளத்திலே ஹிதாயத் கிடைக்கக்கூடிய அடையாளம், உள்ளத்தில் பிரகாசம் வந்தக்கூடிய அடையாளமாக இருக்கின்றது. அதுவும் நாங்கள் கேட்கும் யாழ்ல எப்படியான பாதையிலும் நேரான பாதை தான் கேட்டோம். எப்படி இருக்கணும் என்றால் அந்த பாதை இருக்கின்றதே அல்லதி நான் அந்த அலைகின், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ, எல்லாரும் போற பாதை இல்ல. நேரான பாதைனா அவரு போனார் இவர் போனார் அந்தரமுத்துல இல்ல, எந்த பாதை அது? நேரான பாதை யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ, நபியீன நபிமார்கள், சித்திகீங்கள், சுஹதாக்கள், சாலிஹீங்கள், இப்படியான நல்லோர்கள் எல்லாரும் போன பாதை இருக்கின்றதே, நீ அருள் புரிந்து அவர்கள் போய் சேர்ந்து விட்டார்களே, அந்த பாதையில் வழி நடத்துவாயாக. எவர் ஒரு கிளியரான துவாவலா செலுத்தாரான், நேரான பாதைன்னு நாங்கள் நினைக்கிறதும் அல்ல. யாரை நீ வழிகாட்டி அனுப்பி வைத்திருக்கின்றாயோ, நபிமார்கள் வந்துட்டு போயிட்டாங்க, சகுமார்கள் வந்துட்டு போயிட்டாங்க, சித்திகீங்கள் வந்துட்டு போயிட்டாங்க, சுஹதாக்கள் வந்துட்டு போயிட்டாங்க, சாலிஹீங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்ந்து போனவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அப்படியான ஒரு தெளிவான நல்லவர்களின் பாதையை காட்டு என்பதாக கேட்கின்றோம். அதோடு சேர்த்து இன்னும் அந்த துவாவை விரிவுபடுத்தி கைரில் மஹ்பூபி அலைஹிம், கைரில் மஹ்பூபி அலைஹிம், யா அல்லாஹ் அந்த பாதை இவர்களுடைய பாதை அல்ல. யாரு மஹ்பூபாலையும் எவர்கள் மீது கோபம் உண்டாயிருக்கின்றதோ, போன்ற கோபமும் சாபமும் யாருக்கு ஏற்பட்டிருக்கின்றதோ, அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவர்கள் யஹூதிகள், ஹராம் ஹலால் விடயத்தில் கை வைத்தவர்கள், நபிமார்களை கொலை செய்தவர்கள், தஜ்ஜாலுக்கு வாள் பிடிக்கக்கூடியவர்கள், சபிக்கப்பட்ட லானத்துக்குரியவர்கள் தான் யஹூதிகள். ஆக பெரிய பொறாமக்காரனுவல், மிக கெட்ட குணமுள்ள வருவல், நபியை ஏற்றுக்கொள்ள குர்ஆன் பேசுகின்றது ஹசதம் மின் இந்தி அம்புதிஹிம், நபியை ஏற்றுக்கொள்ள பொறாமையின் காரணமாக அவர்களுடைய சமுதாயத்திலிருந்து அவர்களுடைய வழித்தோன்றலிருந்து நபி வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபிகளிலே வந்தார்கள், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் இஸ்மாயில் அலைஹி ஸலாம் வம்சத்தில் வந்தார்கள். இந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஏற்றுக்கொள்ள தயாராக இல்ல பொறாமையின் காரணமாக. அப்ப போட்டியும் பொறாமையும் எங்கள் உள்ளத்தில் வருவது என்றிருந்தால் எந்தத்தில் யஹூதியின் தன்மை இருக்கின்றது, பொய் பேசக்கூடிய தன்மை இருக்கும் என்றால் அது யஹூதியின் ஒரு தன்மை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த முனாஃபிக்குகள் யஹூதிகள், முன்சப்பிலே நபியோடு வந்து நபி அவர்கள் தொழிலுக்கு முன்சப்பில் நின்று தொழுவார்கள் யஹூதிகள், முனாஃபிக்குகள். முனாஃபிக்குடைய தன்மையை பற்றி நபி அவர்கள் விளங்கப்படுத்தும் போது சொன்னார்கள், இத பேசினா பொய், வாய திறந்தா பொய், துர்நாற்றமான இதைத்தான் செய்வார்கள். மலக்கு மார்களே விருந்தோடுவார்கள் பொய்யின் துர்நாற்றம் தாங்க முடியாமல். அது யாரிடம் காணப்படுகிறது? யஹூதிகளிடத்தில் காணப்படும். நான் யோசிக்கணும், நான் பொய் சொல்கின்றேன் என்றால் யஹூதிகளோட கெட்ட குணம் எனக்கு இருக்குது, முனாஃபிக்குகளோட கெட்ட குணம் எனக்கு இருக்குது. வைதா வஅத அஹ்லஃப, வாக்களித்தால் மாற்றம் செய்வது, வாக்குக்கு மாற்றம், சொன்னா சொன்ன டைமுக்கு இல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களுக்கு இந்த தன்மைகள் வரக்கூடாது. நாங்க சுருக்கமாக எங்கள் அன்றாட அமல்களே இதை பார்க்கலாம். எங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, தொழுகைக்கு நேரம் தரப்பட்டிருக்குது. அப்ப நாங்க அக்ரிமெண்ட் அடிக்கணும் அல்லாட்ட, அஸ்லம் தூ, நான் இஸ்லாமாகிவிட்டேன், முஸ்லீமாகிவிட்டேன் என்றால் உன்னுடைய வாக்குகளை நான் எடுத்து நடப்பேன், டைமுக்கு தொழுகிற என்பது அந்த அக்ரிமெண்ட் கீக்குது. ஆனா டைமுக்கு நான் தொழுகிறேன் இல்லை என்றால் வெளியே போறேன், எனக்கு தெரிஞ்சது விளங்காமலே ஒரு முனாஃபிக்கினுடைய தன்மை வருகின்றது, விளங்கியோ விளங்காமல் செஞ்சு கொண்டிருக்கின்றோம், நல்லா பாதுகாக்க வேண்டும். அப்ப வாக்குக்கு மாற்றம் செய்வது என்பது முனாஃபிக்கின் தன்மை, யஹூதியின் தன்மை. துமினகான நம்பிக்கை வைக்கப்பட்டால் துரோகம் செய்வான், மோசடி செய்வான், நம்பி கொடுத்துட்டு போனா அதுல மோசடி நடந்திருக்கும். மட்டுமல்ல சண்டை சச்சரவு வந்துவிட்டால் சுச்சன வார்த்தைகளை ஊட்ட பேச்சு பேசுவான். அப்ப சொல்றோம் யால் இப்படியான குவாலிட்டி உள்ள யஹூதிகளுடைய பாதவான. ஆச்சரியமான விஷயம் என்னென்றால் சுபகுக்கு வந்து சகஜத்துக்கு வந்து சுபகுகளையே நாங்கள் அல்லாட்ட கெஞ்சிரோம் யால்லா அந்த நல்லோர்களின் பாதை வேண்டும் என்பதாக. ஆனால் அந்த யகூதிகளின் பாதை வேண்டாம் என்பதாக சொல்கின்றோம். அதேபோல் வலப்வாழ்வின் அந்த வலிகட்ட நசாராக்களின் பாதை வேண்டாம் என்பதாக அல்லாட்ட போராடி துவா கேட்டு கெஞ்சி கேட்டு போறோம். ஆனால் எங்களுடைய உடைநடை பாவனையை பாருங்கள், எங்களை ஸ்டைல் என்ன, எங்களுக்கு யஹூதி ஸ்டைல் தான் விருப்பமாக இருக்குது, யஹூதி நடை தான் விருப்பமாக இருக்கின்றது, யஹூதிய வாழ்க்கை வழிகாட்டல்கள் தான் இன்பமாக இருக்கின்றது. கீன கூட்ட நெகமாய், கரண கூட்ட நெகமாய், செல்ல கிட்ட செல்வ, இப்படி எல்லாம் செய்யறாக்கள் தான். ஆனால் செய்ய கிட்ட மறுபக்கம் செய்யறது அவ கெஞ்சி கேட்கின்றோம் யாருலா இந்த யஹூதிகளின் பாதை வேண்டாம், யகுதிகளுடைய பாதையோ வழிகட்ட நசாராக்களின் பாதையோ எங்களுக்கு வானம், எங்களுக்கு தேவை யாரு, நபிமார்கள் சுகதாக்கள் சித்தீங்கள் சாலிகீங்கள், இப்படியாக நல்லவர்களின் பாதையை தான் வேண்டும் என்பதாக செஞ்சு கொண்டோம். ஆனால் வாழும் போது அதுக்கு நேர்மாற்றமான வாழ்க்கையை வாழ்கின்றோம். ஆச்சரியமான விடயம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ் இடத்திலே அந்த இடத்திலே நாங்கள் கேட்கும் போது நாவால் ஒன்றை கேட்டுவிட்டு வாழும் போது, அதாவது 50 கிராம் நாவால் கேட்கும் போது எப்படி கேட்கின்றோம், பெரிசா கேட்கின்றோம், 50 கிலோ உடம்பால வாழும் வாழ்க்கையோ நேர்மாற்றமாக இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே நாங்க யோசிக்கணும், நாங்க இருக்கக்கூடிய ட்ரக் சரியா, நாங்க போற பாதை சரியா, இதைத்தான் அன்றாடும் நாங்கள் சூரத்துல் பாத்தியாவிலே அல்லாஹ்விலே மன்றாடுகின்றோம். சூரத்துல் பாத்தியாவிலே அல்லாஹ் துஆவுடைய முறையை படித்தந்தான், அல்லாஹை புகழ வேண்டும், அல்லாஹை நன்றாக புகழ வேண்டும், அல்லாஹிடத்தில் மாத்திரம்தான் உதவி செய்கிறேன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. அதிலும் உதவி எப்படியான உதவி, மிக முக்கியமான உதவி, ஹிதாயத்துடைய உதவி, இதுதான் தேவை என்று கேட்கிறோம். அந்த ஹிதாயத்திற்கும் அந்த நபிமார்கள் சித்தீக்கிங்கள் சுஹதாக்கள் சாலிகங்கள் போன பாதை என்ற அந்த ஹிதாயத் என்ற உதவி எங்களுக்கு தேவை. அவர்கள் யாருடைய பாதை இல்ல, வலிகட்டைய அதாவது நசாராக்களோ அல்லது கோபத்தை சம்பாதித்த யகூதிகளின் பாதை அல்ல, இது வானம் என்பதாக சொல்கின்றோம். இதைத்தான் அன்றாடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எனவே இதை முறையாக விளங்கி இதன் பிரகாரம் எங்கள் வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுக்கு சுபஹானல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, குற்றங்குறைகளை மன்னித்தருவாயாக, தவறுகளை நிறைய செய்தவர்கள் யா அல்லாஹ் எல்லா தவறுகளையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஹிதாயத்துடைய வாழ்க்கையில் இன்பத்தை தந்துடுவாயாக, நேரான பாதைகளை காட்டி தந்துடுவாயாக. யா அல்லாஹ் யஹூதிகளின் நசாராக்களின் பாதை விட்டுகளை பாதுகாப்பாயாக, அந்த யஹூதிகளின் நசாராக்களின் பாதைகளை வெறுப்பை ஏற்படுத்துவாயாக, அவர்கள் வாழ்க்கை வலிமைகளை வெறுப்பை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அழகான அந்த வாழ்க்கையை இன்பத்தை எல்லாருக்கும் தந்தருவாயாக. யாழ் அந்த பெற்றார்களை மன்னித்தருவாயாக, உற்றார் உணவு மன்னித்தருவாயாக, கபலாளிகளின் பாவங்களை மன்னித்தருவாயாக, என்னை படித்திருந்த ஆசான்களின் பாவங்களை மன்னித்தருவாயாக, எங்கள் உதவியாளர்களின் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்லவர்களின் யாழ பாவங்களை மன்னித்தருவாயாக. யாழ்லா புற உண்மத்துக்கும் ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக, யாழ முழு உண்மத்திலும் மேலான ஹிதாயத்துடைய உழைப்பிலே எங்களையும் சேர்த்து வைப்பாயாக, எல்லோரும் ரஹ்மத் செய்வாயாக, எங்கள் துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிர் தவானா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.